புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் சென்னை திருநின்றவூர் மதுரா ஏட்டோ கோசாலை நிறுவனர் திருமதி சிந்துஜா தினேஷ் அவர்கள் காங்கேயம் மாடு வளர்ப்பும் தொழில் முன்னேற்றமும் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
மேடம் வணக்கம். மேடம்,
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சென்னையில இருந்து சிந்துஜா பேசுறேன். நான் காங்கேயம் மாடுகள் வைத்து கோஷாலா நடத்தி வருகிறேன். நான் அந்த காங்கேயம் பசுக்கள் வச்சு பல்வேறு பொருட்கள் செஞ்சு அதுல தொழில் நடத்தி வருகிறேன்.
மேடம், இப்ப வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து வீடுகள்ல வந்து மாடுகள் வளர்ப்பு சேர்ந்து பால் வாங்கி அதை பிசினஸ் பண்ணி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து இந்த காங்கேயம் மாடு அப்படிங்கறத எப்படி வந்து தேர்ந்தெடுத்து இந்த இதுக்கு வந்த வழியில வரணும் அப்படின்னு நினைச்சு களத்துல இறங்கினீங்க? மேடம்,
இந்த களத்துக்கு வரணும்னு ஃபர்ஸ்ட் நினைச்சது வந்து நான் வந்து எம்ஃபில் பயோடெக்னாலஜி படிச்சுட்டு கல்வித்துறையில வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஆசிரியரா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பள்ளி அலுவலகத்துல வேலை பார்த்துட்டு இருந்தேன். மொத்தம் 12 வருஷம் என்னோட மற்ற துறை அனுபவம் வந்து 12 வருஷம். அதுக்கப்புறம் வந்து என்னோட கணவருக்கு வந்து ஒரு ஒரு வில்லேஜ் ஒரு வாழ்க்கை, அதாவது கிராமத்து வாழ்க்கை வாழணும்னு ஒரு ரொம்ப நாளாவே ஆசை. அதை நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருப்போம். அது ஏன் இப்ப ஆரம்பிக்க கூடாதுன்ற ஒரே ஒரு சின்ன ஆசையில ஆரம்பிச்சது தான் இந்த பண்ணை, இந்த கோஷாலா. அதாவது ஒரு மாடுகள் வளர்க்கும் போது நம்ம வந்து அந்த ஒரு கிராமத்து வாழ்க்கைய வாழ முடியும்னு சொல்லி நாங்க ஆரம்பிச்சது. அப்போ வந்து மாடுகள்னு பார்க்கும் போது நாட்டு மாடுகள் பத்தி எங்களுக்கு தெரிய வந்தது. நாட்டு மாடுகள் என்னென்ன இருக்கு இந்தியால அப்படின்னு நாங்க ரெண்டு பேருமே, இந்த கோஷாலா நடத்துறது வந்து என்னோட கணவர் உதவியோட தான் நடத்துறேன், ரெண்டு பேருமே இதை பத்தி தெரிஞ்சுக்கும் போது காங்கேயம்ல பழைய கோட்டை சந்தைன்னு ஒண்ணு இருக்கு சார், அங்க நாங்க கண்டிப்பா போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம். அங்க மிஸ்டர் சிவகுமார்னு இருக்காங்க. அவங்க வந்து இந்த காங்கேயம் மாடுகளை வளர்த்த பரம்பரைய சேர்ந்தவங்க. அவங்கள போய் பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது காங்கேயம் இன மாடுகள் வந்து எப்படி உலகத்திலேயே சிறந்த மாடுகள், அந்த மாடுகள் எவ்வளவு இப்போ அழிவை நோக்கி போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த சந்தையில காங்கேயம் மாடுகள் பல ரகப்பட்ட காங்கேயம், காங்கேயம்லயே 3 ரகம் இருக்கு சார், மயிலை செவலை காரின்னு. அது எல்லா மாடுகளும் அங்க நிறைய இருந்தது. மயிலை தான் வந்து ரொம்ப அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்த 90% ஆஃப் காங்கேயம்ல வந்து மயிலை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி, அது நிறைய பசுக்கள் இருந்தது. ரொம்ப கம்பீரமா இருந்தாங்க நம்ம தமிழ்நாட்டு பசுக்கள். ஸோ அப்போ வந்து நாங்க யோசிச்சோம் நம்ம இவங்களை வச்சுதான் பண்ணணும், நம்ம வந்து கோஷாலா வந்து காங்கேயம் பசுக்கள் வச்சு பண்ணணும். இந்த காங்கேயம் பசுக்கள் வச்சு ஏன் எல்லாரும் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, அவங்க மொத்த பசுக்களை விட ரொம்ப கறவை திறன் அவங்களுக்கு ரொம்ப கம்மி. ஒரு வேளைக்கு 1.5 லிட்டர்ல இருந்து 2 லிட்டர் கறப்பாங்க. அதனால இவங்களை வச்சு தொழிலா பண்ண முடியாதுன்ற ஒரே காரணத்தினால இவங்களை கொஞ்சம் வச்சு பண்ற கோஷாலாஸோ இல்ல ஃபார்மோ வந்து ரொம்ப கம்மி. ஆனா நாங்க என்ன நினைச்சோம், அந்த கம்மி கறவை இருந்தாலும் அந்த பாலோட மகத்துவம் பார்த்தோட அதோட சத்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறந்த சத்துள்ள பால் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம மக்களுக்கு பரப்புவோம், காங்கேயம் இனத்தையும் காப்பாற்றலாம் பிளஸ் அவங்களோட மகத்துவத்தையும் எல்லாருக்கும் புரிய வைக்கலாம் தான் சார் காங்கேயம் நாங்க எடுத்து வளர்த்துட்டு இருக்கோம்.
இப்போ பொதுவா வந்து இந்த மாதிரி நகர்ப்புறத்துல இருக்கவங்க வந்து கிராமத்துல மாறுறதுங்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். கிராமத்துல இருந்து நகர்ப்புறத்துக்கு வந்து மேல் நோக்கி போயிட்டே இருக்க ஒரு காலகட்டத்துல பின்னோக்கி வந்து ஒரு கிராமத்து வாழ்க்கையை வாழ்ந்து அதோட இல்லாம ஒரு காங்கேயம் மாடு அப்படிங்கறத அதோட இனத்தையும் காப்பாற்றணும், ஒரு நல்ல ஒரு விஷயத்தையும் கொண்டு வரணுங்கிறத ஒரு முயற்சி பண்ணிருக்கீங்க. அடுத்தடுத்து இதோட பராமரிப்புகளா இருக்கட்டும், அதோட தன்மைகள் எப்படி
வறட்சியில கூட வாழக்கூடிய மாடுகள் தான் காங்கேயம். ஆனா அவங்க ரொம்ப கோபம் உடையவர்கள், அதாவது கிட்ட போகும் போதே ரொம்ப வீரியம் அதிகமா இருப்பாங்கன்றதுனால எல்லாரும் கொஞ்சம் பயப்படுவாங்க அதை வளர்க்க. பட் ஆனா பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப பாசமானவங்க தான். கொஞ்சம் நம்ம தைரியமா அவங்கள முன்னோக்கி போனோம்னா அவங்க வந்து ரொம்ப பாசமா அவங்கள நம்ம பாத்துக்கலாம். ஸோ காங்கேயம் வந்து நம்ம நிறைய தீனி போட்டு வளர்க்கணும்னு இல்லை, ஆனா நம்ம சென்னையில இருக்கிறதுனால சார் இங்க வந்து நம்ம வெளியில மேய்ச்சலுக்கு அவங்கள அனுப்ப முடியாது. சென்னையில பாத்தீங்கன்னா எல்லா தெருக்களுமே ரொம்ப பரபரப்பா இருக்கும், வண்டிகள் இருக்கும், அது இல்லாம சாலையோர குப்பைகள் இருக்கும், பிளாஸ்டிக் கழிவுகள் இருக்கும். இப்ப இவங்களை நம்ம வெளியில மேய்ச்சலுக்கு அனுப்பிச்சோம்னா நம்ம வந்து அவங்களோட அந்த காங்கேயத்துக்கான ஒரு மகத்துவத்தை அவங்க இழந்துடுவாங்க. அதனால நாங்க சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நிலம் வந்து அவங்களுக்கு தேவையான மரங்கள் நிறைய இருக்கு இங்க. அவங்கள மரத்துல கட்டி அவங்க ரொம்ப நல்லா நடக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் அவங்கள ஃப்ரீ கிரேசிங் சொல்லுவாங்களே, நல்லா நடமாடணும் மாடுனா, அதுக்கான எல்லா வசதியும் அவங்களுக்கு இங்க இருக்கு. அது இல்லாம நம்ம வெள்ள மேய்ச்சலுக்கு அனுப்பாததுனால அவங்களுக்கு நம்ம வந்து உள்ள வந்து தீவனம் கொடுக்கணும். நாங்க பாத்தீங்கன்னா அடர் தீவனம், உலர் தீவனம், அதுக்கப்புறம் பசுந்தீவனம், இது மூணுமே நாங்க அவங்களுக்கு கொடுக்குறோம். அடர் தீவனத்துல பாத்தீங்கன்னா காலையில நாங்க எழுந்த உடனே பால் கறந்த உடனே என்ன கொடுப்போம்னா தவிடுகள் கொடுப்போம் அவங்களுக்கு, அப்பதான் அவங்க தண்ணி குடிப்பாங்க. தவிடு பாத்தீங்கன்னா ஒரு ஆறு வகையான தவிடு, ஏன்னா எல்லா சத்தும் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற நோக்கத்துல ஒரு ஆறு வகையான தவிடு வந்து கலந்து கொடுப்போம். துவர தவிடு, அதுக்கப்புறம் வந்து உளுந்து, பருத்தி கொட்டை ஊர்ல இருந்து வர வைக்கிறோம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரிசி தவிடு, பச்சை பயிறு, இந்த மாதிரி வந்து மாடுன்னு வந்து நாங்க அவங்கள என்னைக்குமே பார்த்தது இல்ல, அவங்களுக்கு எல்லா சத்தும் கிடைக்கணும்ன்ற மாதிரி எல்லாமே கலந்து கொடுப்போம். அதுக்கப்புறம் ஒரு 11 மணி 11:30 பாத்தீங்கன்னா பசுந்தீவனம் கொடுப்போம், புல்லு கொடுப்போம். சூப்பர் நேப்பர்ன்ற புல்லு தான் எங்களுக்கு சென்னையில கிடைக்கும், அதை வந்து நாங்க அவங்களுக்கு கொடுப்போம். ஈவினிங்ல பாத்தீங்கன்னா வந்து திருப்பியும் நாங்க அடர் தீவனம் கொடுத்துட்டு, அதாவது தவிடும் தண்ணியும் கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நாங்க வந்து உலர் தீவனம் கொடுப்போம், வைக்கோல் கொடுப்போம். ஸோ இப்படிதான் அவங்கள நாங்க பாத்துப்போம். அதுக்கப்புறம் தினமும் நாங்க அவங்க கூடவே தான் தங்கி இங்க அவங்க கூடவே தான் இருக்கோம். எங்க வீடு பக்கத்துலதான் இருந்தாலும் அவங்க கூடவே தங்கி நாங்க இருக்கிறதுனால அவங்களோட உடல்நிலைய நாங்க பாத்துக்கிட்டே தான் இருப்போம். காங்கேயம் பொறுத்த வரைக்கும் சார் அவங்க வந்து உடல்நிலையில சீக்கிரமா வந்து எந்த விதமான பாதிப்பும் அவங்களுக்கு வராது. அவங்க ரொம்ப அவங்க பால் எப்படி ரொம்ப மகத்துவமானதோ அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப வந்து ஸ்ட்ரென்த் உள்ள பசுக்கள்னு சொல்லலாம், வீரமான பசுக்கள்னு சொல்லும் போது அவங்களை எந்த நோயும் சீக்கிரமா அண்டாது. இன்னொன்னு எந்த வெயிலையும் எந்த மழையையும் அவங்க ரொம்ப நல்லா தாங்குவாங்க. தடுப்பூசி பொறுத்த வரைக்கும் கோமாரி நோய்க்கு வந்து தடுப்பூசி போட்டிருக்கோம், பிளஸ் கவர்மெண்ட்ல என்னென்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நாங்க பாத்துக்கிட்டே இருப்போம். மற்றபடி வாரத்துக்கு ஒரு வாட்டி அவங்க வந்து வேப்பிலை நல்லா சாப்பிடுவாங்க, அதனால அவங்களுக்கு வேப்பிலை கம்பல்சரி வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்துருவோம். குடல் புழு நீக்கம் அந்த இது வந்து அவங்களுக்கு வேப்பிலை கொடுக்கறதுனால எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. மற்றபடி வெளியில இருந்து எந்த மருந்து கொடுத்தாலும் அவங்களும் குடிக்க மாட்டாங்க, நாங்களும் அதை வந்து மருந்து எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கறது இல்லை, எந்த கடையிலையும் வாங்கி டானிக் எல்லாம் அவங்களுக்கு நாங்கள் ப்ரிஃபர் பண்றது இல்லை. காலையில பால் கறக்கும் போது கண்ணுக்குட்டிங்களுக்கு நாங்க வந்து தேவையான அளவுக்கு பால் கொடுத்துட்டு தான் நாங்க கறவைக்காக எடுப்போம். அது விற்பனைக்கே இருந்தாலும் வந்து ரொம்ப அதிகமான பால் வந்து நாங்க எடுக்க மாட்டோம், கண்ணுக்குட்டி ஆரோக்கியமா இருக்கணும்ன்றதுக்காக கண்ணுக்குட்டி கொடுத்த பிறகுதான் நாங்க எங்களுக்கு தேவையான பாலை எடுத்துப்போங்க சார்.
பொதுவா மாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதுகளுக்குன்னு ஒரு குணம் உண்டு. இப்போ புதுசா நீங்க வந்து இந்த களத்துல இறங்கி இந்த மாடுகள் எல்லாம் ஒன்று சேமிச்சு ஒரு வளர்ப்பு செய்யறீங்க, இப்போ அதோட குணநலங்களா இருக்கட்டும், உங்களோட அவங்களோட ரெண்டு பேரோட இணைப்பு எந்த அளவுக்கு இருக்கு மேடம்?
காங்கேயம் பசுக்கள் நான் சொன்ன மாதிரி சார் ரொம்ப வீரமானவங்க. முதல் முதல்ல வந்து காங்கேயம்னு நான் முடிவு பண்ணிட்டேன், ஆனா உண்மையிலேயே அவங்க கிட்ட போறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. அப்ப என் கணவர் சொன்னாங்க, நீ எவ்வளவு தைரியமா கிட்ட போறியோ அவ்வளோ வந்து அவங்க உன்னை வந்து ஏத்துப்பாங்க அப்படின்னு. அது 100% உண்மைதான். இப்போ கூட இப்போ பாத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட சொல்லலை, வாங்கும் போது 2 பசுவோட ஆரம்பிச்சோம், இப்போ வந்து எங்ககிட்ட 10 பசு இருக்கு. இந்த 2 பசு வாங்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட போறதுக்கு ரொம்ப பயம் இருந்தது மனசுல, ஆனா அதை வெளில காமிச்சிக்காம கிட்ட போனோன்ற எனக்கு சொன்னதுனால நான் தைரியமா போனேன். அவங்களும் கொஞ்சம் அமைதியானாங்க, அவங்க மூக்கு நாங்கயரை புடிச்சிட்டு தான் நம்ம கிட்ட போனோன்ற மாதிரி இருக்கும். இப்பயும் நாங்க வாங்கல, அதாவது 10 பசுல இப்ப கடைசியா வாங்கின 1 பசுவும் ரொம்ப கோவமா தான் இருப்பாங்க, ஏன்னா அவங்க கண்ணுக்குட்டி போட்டு 1 மாசம் ஆகுது, ரொம்ப கோவமா இருப்பாங்க. நம்ம ஒரு குரல் கொடுத்த பிறகுதான் ஓகே நம்ம இவங்களை அலோ பண்ணலான்ற மாதிரி குணம்தான் அவங்களுக்கு. ஆனா நம்ம பழக பழக டெய்லி அவங்களுக்கு தவிடு வைக்கும் போதும் புல்லு வைக்கும் போதும் அவங்கள தடவி கொடுப்போம், நாங்க ரொம்ப க்ளோஸா பேசுவோம். எல்லா பசுக்களுக்குமே ஒரு பேர் இருக்கு, பாத்தீங்கன்னா கயல், இனியவள், யாழினி, நாச்சியார், சக்தி, தமிழச்சி அப்படின்னு எங்க பசுக்கள் எல்லாத்துக்குமே பேர் இருக்கு. கண்ணுக்குட்டிக்கும் அழகன், விருமாண்டி, ராவணன், வெற்றிவேலன், வெற்றி செல்வி அப்படின்னு எல்லாருக்குமே பேர் இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு புரியும் நாங்க எவ்வளவு க்ளோஸா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு. யாரு வேணா காங்கேயம் பசுவை தைரியமா வாங்கி வளர்க்கலாம் சார். அது பார்க்கதான் அவங்க ரொம்ப கோபமா இருக்காங்க. நம்ம பழகிட்டோம்னா அவங்கள நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, அழகா பக்கத்துல விடுவாங்க.
ரெண்டுல இருந்து மூணு நாலு அஞ்சாக ஒரு பத்து மாடுகள் வந்து வச்சிருக்கா சொன்னீங்க மேடம். இப்போ இந்த பால் உற்பத்தி அப்படிங்கறத நீங்க கறந்து வாடிக்கையாளருக்கு வந்து நேரடியா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா, இல்ல பால் உற்பத்தியோட இல்லாம வேற அதோட மாற்றங்கள் என்ன செய்யக்கூடிய ஒரு தொழில் ரீதியா செய்யறீங்க மேடம்?
பால் பாத்தீங்கன்னா பால் விற்பனை இருக்கு சார். அதாவது இப்ப நம்ம கறக்குறோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு இந்த பத்து பசுல இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு பசு அஞ்சு பசு கறந்துட்டு இருக்கோம். மற்ற பசு எல்லாம் சினையா இருப்பாங்க, அப்புறம் சினை வராத பசுக்களும் இருக்காங்க. நம்ம எல்லாரையுமே பாத்துக்கணும். இப்ப கறக்குற பசு கிட்ட இருந்து வர பாலை வந்து யாருக்கெல்லாம் தேவையோ, இப்ப நாங்க இருக்கிறது வந்து ஒரு வீடுகள் நிறைந்த இடம்தான். ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு கொஞ்சம் நாங்களா எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் எதுவும் கொடுக்கல. ஆனா எங்களோட கோஷாலா வந்து எல்லாரும் வந்து பார்க்கலாம் அப்படின்றத மட்டும் நாங்க எல்லார்கிட்டயும் சொல்லியிருந்தோம். எங்க நகர்ப்புறத்துல எல்லாருக்கும் அதை நாங்க தெரிவிச்சிருந்தோம். ஸோ வந்து பார்த்தாங்க. ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து பார்வையாளர்களை உள்ள விடுறோமோ, அதாவது வாங்க நீங்க வந்து பார்க்கலாம், காங்கேயம் பசுக்கள் மட்டும் பார்க்கறதுக்குன்னே நீங்க வரலாம் அப்படின்னு தான் நாங்க சொல்லியிருந்தோம். பால் விற்கிறதுக்காக அவங்கள கூப்பிடல, காங்கேயம் பசுக்கள் மாதிரி ஒரு இந்திய பசுக்கள் வந்து நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா கூப்பிடும் போது வந்தாங்க. அது மாதிரி வந்து இப்ப பாலும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. பால் வந்து நாங்க வந்து ஒரு லிட்டர் 150 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதை திருப்தியோட வாங்கிட்டு போறாங்க. கால் லிட்டரும் கொடுக்குறோம், அரை லிட்டரும் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ பால் சில பேர் பால் அருந்த மாட்டாங்க, பால் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் எங்களோட காங்கேயம் பசுவோட பால் மூலமா வேற ஏதாவது வாங்கணும்னு நினைப்பாங்க. அதனால நாங்க என்ன பண்ணோம், பால் கொடுக்கறது போக அதுல இருந்து பன்னீர் பண்ணோம், அதுக்கப்புறமா வந்து வெண்ணெய் பண்றோம். வெண்ணெயில இருந்து நாங்க நெய் எடுக்கிறோம். அதாவது A2 ghee நீங்க இப்ப கேள்விப்பட்டிருப்பீங்க, A2 milk இருந்து வர A2 ghee. ஸோ அந்த A2 ghee பண்றோம். அதுவும் எல்லாமே பன்னீர்ல இருந்து நெய் வரைக்குமே நாங்க எல்லாமே பாரம்பரிய முறையில தான் பண்றோம். ஏன்னா காங்கேயம் பசு மட்டும் நம்ம வச்சிருந்தா போதாது, நம்ம கொடுக்கற எல்லா பொருளுமே பாரம்பரியத்தை சேர்ந்ததா இருக்கணும்ன்றதுக்காக நம்ம பால்ல இருந்து தயிராக்கி தயிரை மோராக்கி அதுல இருந்து வெண்ணெய் எடுத்து அதுல இருந்து நம்ம நெய் எடுத்து கொடுக்குறோம். அந்த நெய் பாத்தீங்கன்னா அது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இங்க, அந்த அளவுக்கு அந்த நெய் வந்து ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அந்த நெய் வந்து வெண்ணெய உருக்கி அதுல வந்து நம்ம முருங்கை இலைய போட்டு கொடுத்துருவோம், அவ்வளவுதான். இதுல வேற எந்த விதமான கலப்படமும் இல்லாத சுத்தமான நெய். அதை வாங்கறதுக்கு எங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க சார் இங்க. அதனால பால் தவிர நாங்க இத்தனை பொருட்களுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
இப்ப அடுத்து வந்து பாலுங்கிறது மட்டும் இல்லாம மாடுகளுக்கு வந்து அதோட சாணங்களா இருக்கட்டும் இல்ல கோமியங்களா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பொதுவா வந்து நம்மளுடைய இந்த இயற்கை விவசாயிகள் அப்படிங்கிற வகையில அவங்க அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இது போல உள்ளத வந்து நீங்க ஒரு மாட்டு வழியா இதை என்ன மேடம் உபயோகப்படுத்திக்கிறீங்க?
நாட்டு மாடுகள்னு பார்க்கும் போது அவங்களோட பாலை நம்பி வந்து நம்ம எந்த அவங்கள பாத்துக்கிறதுக்கு கூட அவங்கள பாலை நம்பி மட்டும் நம்ம அந்த பண்ணையோ இல்ல கோஷாலோவோ ஆரம்பிக்கிறது வந்து கொஞ்சம் கடினமான விஷயம். ஏன் அப்படின்னா அவங்களோட கறவை திறன் கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களோட கறவை மாதங்கள் பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க HF ஜெர்சி அந்த பசுக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து பால் கறக்கிறதுக்காக ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு பிராணிகள். அவங்க பாத்தீங்கன்னா ஒரு வருடத்துல ஒரு 12 மாதமும் பால் கறப்பாங்க. அவங்க கறக்குற அவங்களோட கறவை திறன் பாத்தீங்கன்னா 15 லிட்டர்ல இருந்து 25 லிட்டர் வரைக்கும் இருக்கும். அதுவே நீங்க நாட்டு மாடுகள் பாத்தீங்கன்னா இப்போ காங்கேயம் பொறுத்த வரைக்கும் 1.5 லிட்டர்ல இருந்து 2.5 லிட்டர். அதுவே நீங்க வேற கிர் பசு இல்ல சாஹிவால் பசு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா 8 லிட்டர் வரைக்கும் கறப்பாங்க. எப்படி இருந்தாலுமே அவங்களோட கறவை திறன் மாதங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அதனால அத பால் மட்டுமே வைத்து நம்ம தொழிலை நடத்துவது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா சாணமும் கோமூத்திரமும் மிகவும் மகத்துவமான விஷயம் அப்படின்றத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். மாடு பசுக்கள் வாங்கறதுக்கு முன்னாடியே நானும் என் கணவரும் சேலத்துல இருக்க ஒரு ஆத்மானந்தா சுவாமிஜின்ற ஒருத்தரோட கிளாஸ் போய் நாங்க அட்டன் பண்ணோம். அதுவும் மிஸ்டர் சிவகுமார் சார் சொல்லி அந்த கிளாஸ் வந்து நாங்க அட்டன் பண்ணோம். அங்க வந்து சாணத்துல இருந்து நம்ம என்னென்ன பண்ணலாம், சாணத்துல இருந்து நம்ம வந்து சாம்பிராணி பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து ஒரு காலையில நம்ம பல் தேய்க்கிற பற்பொடியில இருந்து நம்ம இரவு தூங்கும் போது யூஸ் பண்ற கொசு வரட்டி வரைக்கும் நம்ம சாணத்தை பயன்படுத்தி பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி கோமூத்திரம் என்றது வந்து ஆயுர்வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து அமிர்தா அப்படின்னு சொல்லிட்டீங்க, யார் வேணா கூகுள்ல சர்ச் பண்ணலாம், அமிர்தா அப்படின்னு வரும். ஏன்னா அதுல இருக்க இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா அது வந்து சொல்லத்துக்கு இந்த செஷன் நமக்கு போதாது, அவ்வளவு மகத்துவமான பொருட்கள் வந்து அந்த கோமூத்திரத்துல இருக்கு. அதை யூஸ் பண்ணி அர்க்கு அர்க்குன்னு ஒரு மெடிசின் இருக்கு, அது நம்மளோட நோயற்ற வாழ்க்கைக்கு அது மிகவும் தேவைப்படுகின்ற ஒரு பொருள். ஆனா அதோட அவேர்னஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பத்தி நாங்க அந்த சேலம்ல இருக்க கிளாஸ்ல கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோவிக்யான் அப்படின்னு ஒரு ரிசர்ச் சென்டர் இருக்கு இந்தியால, இது மட்டும்தான் ஒரே ரிசர்ச் சென்டர். கவுடங் அண்ட் கவ் யூரின் ப்ராடக்ட், அதாவது கோ சாணம் கோ மூத்திரம் ப்ராடக்ட்ஸ்க்கான பத்தி எல்லா ஆய்வுகளும் நடந்து அங்க நமக்கு கிளாஸும் ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. அது வந்து நாக்பூர்ல இருக்கு, அது என் கணவர் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க அந்த கவுடங் அண்ட் கவ்யூரின் அதாவது கோமூத்திரம் கோசாணம் இந்த பொருட்கள் எல்லாமே பண்றோம். எல்லா பொருட்களுமே ரொம்ப நல்ல ஒரு பலனோட இருக்குன்னு சொல்லி எங்க கிட்ட வாங்குறவங்க எல்லாம் சொல்றாங்க. என்னென்ன பொருட்கள்னு பாத்தீங்கன்னா சாம்பிராணி பண்றோம், கொசு வரட்டி பண்றோம், பற்பொடி, பெயின் ரிலீஃப் ஆயில் அதாவது நம்மளோட தசை வலிகளுக்கு ஒரு ஆயில், அதுக்கப்புறம் தலைவலி தைலம், அதுவே வந்து நெய்யிலையும் பண்றோம், தலைவலி தைலம் ரோல் ஆன் மாதிரி பண்றது கோமூத்திரத்திலயும் பண்றோம், இந்த மாதிரி ஹேர் ஆயில் பண்றோம், நம்மளோட ஏ டு மில்க்கும் நல்ல நல்ல மூலிகைகள் 15-16 வகையான மூலிகைகள் வச்சு நம்ம ஏ டு காங்கேய மில்க் வச்சும் நாங்க வந்து ஹேர் ஆயில் பண்றோம். இந்த மாதிரி நிறைய பொருட்கள் பண்ணிட்டு இருக்கோம் சார், அது வந்து மக்களிடையே ரொம்ப நல்ல ரீச் ஆயிருக்கு. அப்புறம் விபூதியும் பண்றோம் சார், ரொம்ப முக்கியமான விஷயம் விபூதி. நம்மளோட பாரம்பரியத்துல பாத்தீங்கன்னா உமி போட்டு புடம் போட்டு சாணக்கட்டைகளை புடம் போட்டு நம்ம சாம்பிராணி அதாவது நம்மளோட கற்பூரத்தை வச்சுட்டு சிவபுராணம் பாடி வர சாம்பல் தான் சார் விபூதி, அதுவும் நாங்க பண்றோம்.
இப்போ கல்வித்துறையில பல்வேறு பணிகள் செய்துட்டு இருந்த அந்த ஒரு காலத்துக்கும் இப்போ அப்படியே நகர்ப்புறத்துல இருந்து கிராமப்புறத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கும் என்ன அளவுக்கு மேல உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் இருக்கு, என்ன மாதிரி உணர்றீங்க?
இதுவும் ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா என்னோட எனக்கு ஒரு ஆசை நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வேற ஒரு உலகத்துல இருந்து இந்த உலகத்துக்குள்ள வரணும்னு நமக்கு எண்ணம் இருந்தது. அதனால நானும் என் கணவரும் ரெண்டு பேருமே விருப்பப்பட்டதுனால இது நடந்தது. ஆனா இது வந்து ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலுமே நடந்தா ஒவ்வொருத்தருமே ஆரோக்கியத்தோட ஐ மீன் நம்மளோட உலகத்தை வந்து நம்மளோட வரப்போற நம்மளோட குழந்தைகளுக்கும் நம்ம அந்த ஆரோக்கியத்தை நம்மளால கொடுக்க முடியும். ஆனா நம்ம பரபரப்பான வாழ்க்கையில நல்ல உணவு, நல்ல ஆரோக்கியம், நல்ல மனநிலை இதெல்லாமே மறந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம், என்னையும் சேர்த்துதான் மறந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் அதாவது விழிப்புணர்வு இப்ப எனக்கு நிச்சயமா வந்திருக்கு. அதாவது ஒரு வாழ்க்கைனா என்னன்னா ஒரு நல்ல கார், நல்ல பங்களா, நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கை அது வந்து வாழ்க்கை இல்ல. நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை வாழறோமா, நல்ல மனநிலையோட இருக்கோமா அப்படின்றதுதான் உண்மையான வாழ்க்கை. அது விவசாயத்திலயும் கிராமத்து வாழ்க்கையிலயும் 100% இருக்கு. ஆனா இது வந்து நம்ம பரபரப்பான வாழ்க்கையில இருக்கும் போது நமக்கு கண்டிப்பா புரியாது. ஏதோ ஒரு கடவுள் அருளால இந்த மாதிரி ஒரு வேற வழியில வாழ்க்கை அமைஞ்சது வந்து எனக்கு வந்து உண்மையிலேயே ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லுவேன். அது வேற யாருக்காவது நடந்ததுனாலும் இல்ல அந்த ஆசை இருக்கவங்க பண்ணணும்னு நினைச்சாங்களோ தாராளமா பண்ணலாம். கண்டிப்பா அந்த வாழ்க்கையை விட்டுட்டு இந்த வாழ்க்கைக்கு ஏன் வந்தோன்னு கண்டிப்பா வருத்தப்படவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் சரி. இது
ஆணுக்கு பின்னால் ஒரு பெண் இருந்து அவங்களுக்கு பல வகையிலையும் வந்து மேல் நோக்கி போறதுக்கு செயல்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணுக்கு பின்னால் ஒரு ஆணாக இருந்து அவங்க இந்த எல்லாமே சம்மதிச்சு உங்களோட சந்தோஷத்துக்காகவும் அதே நேரத்துல ஒரு மாற்றங்களை உருவாக்குறதுக்கும் சாரும் கூட இருந்திருக்காங்க. முதல்ல சாருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். மேலும் வந்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா அவங்க சிவகுமார் சார் சொன்னீங்க, அவங்களுக்கும் வந்து நம்முடைய புதுகை பெண்முறை சார்பாக வந்த வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். ஒரு மாற்றங்கள் கொண்டு வரணுங்கிறத முயற்சி எடுத்து அதோட இல்லாம ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணோம் போனோம் வந்தோங்கிறது மட்டும் இல்லாம ஒரு திறமையான ஒரு நல்ல ஒரு விஷயத்த மக்களுக்கு கொண்டு போறது மட்டும் இல்லாம நம்ம செய்யற தொழிலுக்கும் எந்த அளவுக்கு முன்னேறலாம் அப்படிங்கிற பல தொழிலையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை அனுபவபூர்வமா மக்களுக்கு பயன்படுத்தமா இந்த செயல்களை செஞ்சிருக்கீங்க. இதுல வந்து குறிப்பா இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாடுகள் மாடுகள் மட்டும் நம்ம சொல்லாம அவங்க அப்படின்னு ஒரு மரியாதை கொடுத்தப்பே அந்த எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க, தன்னோட ஒரு சொந்த பந்தங்களை எந்த அளவுக்கு நம்ம கூப்பிடுவோம், எந்த மாதிரி ஒரு உணர்வோட சொன்னதே ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இது மாதிரி ஒரு பாதையை தேர்ந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கும் புதுகை பண்பலை மற்றும் நேர்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம், மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேடம்,
நல்ல கேள்விகள் கேட்டிருந்தீங்க சார், எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததும் மிகவும் சந்தோஷமான விஷயம். புதுகை பண்பலை நேயர்கள் நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் பொறுமையா கேட்டிருப்பாங்க, அவங்க எல்லாருக்குமே என் நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் சார். நன்றி.
நன்றி மேடம்.
நேர்களே, இதுவரை காங்கேயம் மாடு வளர்ப்பும் தொழில் முன்னேற்றமும் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை நமக்கு வழங்கிய சென்னை திருநின்றவூர் மதுரா ஏட்டோ கோசாலை நிறுவனர் திருமதி சுந்துஜா தினேஷ் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை fm91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.